கர்த்தாவே நீர் நல்லவர் ஐயா, நீர் நல்லவர், உம்முடைய கிருபை எங்களுக்கு என்றும் உள்ளது ஐயா, என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. துதிகளின் மத்தியில வாசமாய் இருக்கிறவரே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரே, நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஐயா. பரலோக தேவனே, உம்மை நாங்கள் பணிந்து கொள்கிறோம். உன்னதமான தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் இரட்சகராகிய ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா, உம்மை தொழுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, உமக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். எங்களுக்கு போதிக்கிறவரே, எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறவரே, விளங்கிக் கொள்ள உதவி செய்கிறவரே, தேவ ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருடைய சிந்தனைகளையும் நினைவுகளையும் கர்த்தருடைய ஆவியானவரே ஆண்டு கொள்ளுங்கப்பா. நீங்க ஆட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மண்டாடுகிறோம். தேவ வசனங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் போல 100, 60, 30 ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற பலனை நாங்கள் கொடுக்க கர்த்தனை கிருபை செய்வதாக. சத்துரு தேவனின் வசனங்களை ஆண்டவரை பொறுக்கி போடாதபடி தெய்வமே நீ கிருபையாய் பாதுகாத்தல வேண்டும் என்று நாங்கள் மண்டாடுவோம். எங்களை உயிப்பீங்க, எங்களை ஊன்ற கட்டுங்க என்று நாங்கள் மண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. திருப்பி கொள்வோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம், கமிட்மென்ட் பிளேஸ். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம், அதுல 1-7 வரை நாம் வாசிக்க போம்.
இஸ்ரவேலின் ராஜாவாகிய எலியாவின் குமாரன் ஓசேயாவின் 3வது வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரத்தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பேரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கும் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகியால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான்.
சரி, கவடி எசேக்கியா ராஜாவின் காலத்தில் நடந்த சம்பவத்தை வாசிக்க வேண்டும். யூதாவிலே பல ராஜாக்கள் எழும்பி தேவனுக்கு நேராக ஜனங்களை சீர்படுத்தினார்கள், டேற்படுத்தினார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கக்கூடியதாக படிக்கக்கூடியதாக இருக்கிறது. எசேக்கியா ஒரு நல்ல ராஜாவாக காணப்படுகிறார். தேவனுக்கு பயந்த மனுஷனாகவும் தேவனை தேடினவனாகவும் காணப்படுகிறார். இந்த எசேக்கியா ஒரு எழுப்புதல் வீரனாக, ஒரு ரிவைவலிஸ்டாக இருக்கிறதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வேதத்திலே எழுப்புதலை கொண்டு வந்த சில மனிதர்களை நாம் பார்க்கிறோம், படிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக எஸ்ட்ரா, ஹி வாஸ் எ ரிவைவலிஸ்ட். எஸ்ட்ரா ஒரு எழுப்புதல் வீர். தேவ ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாய் போயிருந்த காலத்தில் அவன் தேவன் பக்கமாக ஜனங்களை திருப்பி கர்த்தருக்குள்ளே ஜனங்களை திடப்படுத்தி எழுப்புதலை கொண்டு வந்த மனுஷனாக காணப்படுகிறார். நெகிமியாவும் அந்த வரிசையிலே சொல்லக்கூடியவனாக இருக்கிறார். அப்படியே நாம் சவ சரித்திரத்தை நாம் பார்ப்போமா இருந்தால், சார்லஸ் பிட்டியன் என்கிற ஒரு தேவ மனுஷனுடைய காலத்திலே பயங்கரமான எழுப்புதல் இந்த உலகத்திலே உண்டானதை சபை சரித்திரத்திலே பார்க்கிறோம். இவான் ரோபர்ட் என்கின்ற ஒரு தேவ மனுஷன் இங்கிலாந்து ஸ்கொட்லாந்திலே அவருடைய காலத்தில் நடந்த சம்பவத்தை பார்த்து படித்து அதிர்ந்து போனேன். அவ்வளவு பயங்கரமாக ஆண்டவர் அந்த மனுஷன் மூலமாக கிரிய செய்யத்தை பற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்படி அவ்வப்போது தேவன் சில மனிதர்களை எழுப்புதலுக்கு பயன்படுத்துறதை பாவிக்கிறது நாம் பார்க்கக்கூடிய இருக்கிறது. சோ அப்படியே இங்கும் எசேக்கியா தேவ ஜனங்கள் மத்தியிலே ஒரு எழுப்பதிலே கொண்டு வந்திருக்கிற ஒரு ராஜாவாக ஒரு தேவ மனுஷனாகவும் காணப்படுகிறார். சோ ஆகவே இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை குறித்து நமக்கு ஏற்கனவே நேரம் பாஸ் ஆகிட்டபடியால இருக்கிற கொஞ்ச நேரத்துக்குள்ள சுருக்கமாக நாம் ஆண்டவருடைய வசனத்தை நாம் பார்த்து செபித்து நாம் படிக்க போறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, எசேக்கியா 25வது வயதிலே ராஜாவாகி 29 ஆண்டுகள் அவர் அரசாட்சி செஞ்சிருக்கிறார். இவருடைய தகப்பனாகிய ஆசா என்கின்ற ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது அவன் தேவனுக்கு விரோதமாக நடந்து தேவனை விட்டு தூரமாகி அவன் செய்த காரியங்களை முன் அதிகாரங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அவன் தேவாலயத்துக்குள்ளே போய் தேவ ஆலயத்திலே இருந்த பணி முட்டுக்களை எல்லாம் அவன் தாறுமாறாக்கி தேவ ஜனங்களை தேவனை விட்டு பின்மார்க்கமாக போக செய்து அவன் தேவனுக்கு விரோதமாக அநேக காரியங்களை அவன் செய்ததை நாம் முந்தின அதிகாரங்களே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சோ ஆனால் எசேக்கியா ஆட்சிக்கு வந்த போதோ, அவன் ராஜாவான போதோ, தகப்பன் செய்த தவறுகளை எல்லாம் அவன் திருத்திக் கொள்கிறான், அவன் மாற்றிக் கொள்கிறான். சோ அவன் எதையெல்லாம் தேவனுக்கு விரோதமாக செய்தானோ அதையெல்லாம் இவன் சரிப்படுத்தி தேவனுக்கு நேராக ஜனங்களை கொண்டு வரதை நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த செய்தியின் தலைப்பு எசேக்கியா காலத்தை எழுப்புதல் ஆகும். சோ எழுப்புதல் நமக்கு அவசியம். இன்றைக்கும் நமக்கு எழுப்புதல் தேவை என்று உள்ளபடியே நான் உங்களை சொல்கிறேன். எழுப்புதல் என்றால் என்ன என்பதை குறித்து முழுவதும் பேசுவது நமக்கு இந்த செய்திக்கு சரிப்பட்டு வராட்டாலும் சில காரியங்களை அங்கே நான் சேர்த்துக் கொள்ளலாம்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விரும்புகிறேன். சோ இப்பொழுதும் நமக்கு சபைக்கு எழுப்புதல் அவசியம் என்பதை நான் உணர்கிறேன். கர்த்தருக்குள்ளே ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்படாட்டும். சரி, இப்போ இந்த மூன்றாம் வசனத்தோடு திருப்பு படிக்க செய்கிறோமா? மூன்றாம் வசனத்தை,
அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான்.
சோ அவன் தன் தகப்பனாகிய தாவீது, அவன் தகப்பனாகிய ஆகாஷ் செய்தபடி அவன் செம்மையானது செய்யல என்றால் ஆகாஷ் வந்து தேவனுக்கு தூரமாக இருந்தான். ஆனால் தாவீது அவரை குறித்து சொல்லப்படும், தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் தன் தேவனுடைய பார்வைக்கு செம்மையானது செஞ்சான். என்ன செம்மையானது செஞ்சிருக்கிறான்? அடுத்த வசனத்தை,
வீடுகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூவங்காட்டி வந்தார்கள், அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான்.
முதலாவது நாம் பார்க்க போறோம் எசேக்கிய காலத்து எழுப்புதல். தேவ ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாக போய்விட்டார்கள். தேவ ஜனங்கள் தூரமாய் போறது மாத்திரமல்ல துன்மார்க்கமாக வாழ முயற்சித்தார்கள், துன்மார்க்கமாக வாழ்ந்தார்கள். அந்நிய தெய்வங்களை உண்டாக்கி அந்நிய தெய்வங்களுக்கு ஆராதனை செய்தார்கள். தங்களை சுற்றி சூழ இருக்கிற மற்ற ஜனங்களுடைய விக்கிரகங்களை தங்களுக்குள்ள கொண்டு வந்து வைத்து அவர்களுக்கு ஆராதனை செய்தார்கள். தேவன் அவர்களுக்கு எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணத்தை கைவிட்டு மற்ற ஜனங்கள் போல தாறுமாறாக வாழ்ந்து மனம் போல ஜீவித்து பாவத்தை செய்து தேவனை துக்கப்படுத்தி ஆண்டவருக்கு துரோகப்படி தேவனுக்கு தூரமாக வாழ்ந்து கொண்டு இருந்த இந்த காலத்திலேதான் எசேக்கியா எழும்பி தேவ ஜனங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறார். யாரு பின்மார்க்கமாக போன்றது? தேவ ஜனங்கள் பின்மார்க்கமாக போயிருக்கிறார்கள். தேவன் தன்னுடைய நாமத்தின் மகிமைக்கென்று எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த அந்த ஜனங்கள், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் சந்ததியான அந்த ஜனங்கள், தேவனை விட்டு தூரமாக்கி துன்மார்க்கமாக ஜீவித்துக் கொண்டிருந்த காலத்திலே எசேக்கியா ராஜாவாக போது அவன் அந்த ஜனங்களை தேவனுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு எழுப்புதலை கொண்டு வரதை நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ராஜா, நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, அரசன் எவ்வளியோ குடிகளும் அவ்வளி என்று சொல்லுவார்கள். சோ ராஜாக்கள் தேவனை விட்டு ஜனங்களை தூரமாக்குனதை நாம பார்க்கக்கூடியதா இருக்கிறது பைபிள்ல, வேதத்துல. அதே நேரத்தில் தேவனை விட்டு தூரமாய் போன ஜனங்களை திரும்ப தேவன் பக்கமாக கொண்டு வந்த நல்ல ஆவிக்குரியவர்களை, ராஜாக்களையும் எழுப்புதல் வீரர்களையும் சபை வேதத்தில் நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சோ ஆகவே இந்த எசேக்கியா காலத்தில் நடந்த எழுப்புதல முதலாவது காரியத்தை நாம பார்க்கும் பொழுது, இந்த எசேக்கியா தேவனுக்கு முன்பாக தாவீத போல நன்மையும் செம்மையுமானதை செய்தான் என்று சொல்லி, அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டது அவர் செம்மையானது செய்தார் என்ன என்ன, நாலாம் வசனத்திலே அவர் மேடைகளை அகற்றினான். அது மாத்திரமல்ல, மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகள் எல்லாம் வெட்டி போட்டான். சோ இவைகள் என்ன, விக்கிரகங்கள், விக்கிரகங்களுக்கு சொந்தமான இடங்கள், விக்கிரகங்கள், அந்நிய ஜாதிகள் கும்பிடுகிற வீணான விக்கிரகங்கள். ஆகவே தேவ மனுஷனாகிய இவன் ராஜாவாகின போது இவன் செய்த காரியம் என்னவென்றால், அந்நிய விக்கிரகங்களை என்ன செய்தான், அடியோடு அழித்து அவற்றை அகற்றி போட்டான். இப்ப நான் சொல்றத காரியம், அதுக்குள்ள அதிக நேரம் நான் இங்கு விரும்பல, நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், எழுப்புதல் என்றால் என்ன, லிசன் டு மீ ப்ளீஸ், எழுப்புதல் என்றால் என்ன, அகற்ற வேண்டியதை அகற்றி செய்ய வேண்டியதை செய்வது எழுப்புதலா. தயவுசெய்து சொல்றத விளைய கொள்ளுங்க, என் ஆடுகளை சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்றார் ஆண்டவர் இயேசு 10:27. எழுப்புதல் என்றால் என்ன, அகற்ற வேண்டியதை அகற்றி செய்ய வேண்டியதை செய்கிறது எழுப்புதலாகும். அகற்ற வேண்டியவைகளை அகற்றாமலும் செய்ய வேண்டியவைகளை செய்யாமலும் இந்த ரெண்டும் கெட்டும் இருக்கிற நிலைமையை குறித்து வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஆண்டவர் இயேசு சபையிலிருந்த ஜனங்களுக்கு சபை குறித்து ஆண்டவர் எழுதும் பொழுது சொல்றாரு, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பாக இருந்தால் என் வாயிலிருந்து வாந்தி போடுங்க, குட் ஃபார் நத்திங், ஒன்றுக்கும் உதவாது கேட்பார். ஆகவே தேவ ஜனங்களை குறித்து, சபையிலிருந்த மக்களை குறித்து ஆண்டவர் அப்படி எழுதி அனுப்புறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா. சோ அதுபோல எழுப்புதல் என்றால், தயவு செய்து விளையாட்டு, எழுப்புதல் என்றால் அகற்ற வேண்டியவர்களை அகற்றி நிறைவேற்ற வேண்டியவற்றை செய்ய வேண்டியதை செய்வது எழுப்புதலாகும். சோ இந்த எழுப்புதல் மீதனாகிய எசேக்கியா அவன் ஆட்சிக்கு வந்தபோது அவன் செய்த காரியம் என்ன, தேசத்திலே இருந்த அனைத்து விக்கிரகங்கள், சொரூபங்கள், சிலைகள் எல்லாவற்றையும் அகற்றி அந்நிய விக்கிரகங்களுக்கு அவர்கள் பலியிட்ட மேடைகளை எல்லாம் தகர்த்து விக்கிரக தோப்புகள், தோப்புகளை வைத்து விக்கிரகங்களை, அருவறுப்பான விக்கிரகங்களை வணங்கின அவர்களை, அந்த விக்கிரக தோப்புகளையும் சிலைகளையும் என்ன செய்தான், அழித்து போட்டான், அகட்டி போட்டான். சோ அகட்டினது மாத்திரமல்ல, அழித்தது மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணத்துக்கு நேராக தேவ ஜனங்களை திருப்பறது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எழுப்புதல் என்றால் அகற்ற வேண்டியது அகட்டி செய்ய வேண்டியது செய்வது எழுப்புதலாகும். சோ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்விலே எழுப்புதல் ஏற்பட, நம்முடைய வாழ்விலே எழுப்புதல் ஏற்பட நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய வாழ்விலிருந்து அகற்ற வேண்டியதை அகற்றி செய்ய வேண்டியதை செய். We have to come to the right track. நாம் போக வேண்டிய வழிக்கு நாம வரணும், நாம் செல்ல வேண்டிய இடத்துக்கு நாம வரணும். இலக்கை விட்டுவிட்டால் நாம ஆகாயத்தில் சிலம்பம் பண்றவன் போல நாம இருப்போம், இலக்கை நோக்கி ஓட கடவோம் அப்படின்னு வேதம் சொல்றது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இலக்கை விட்டு நம்மை தவற பண்ணுற காரியங்களை குறித்து நாம் கவனமாக இருக்கணும். சோ எழுப்புதல் என்றால் அகற்ற வேண்டியது அகற்றி நாம் செய்ய வேண்டியது செய்வது எழுப்புதலாகும். எசேக்கியா விக்கிரக தோப்புகளையும் சிலைகளையும் மேடைகளையும் அகற்றி தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு நேராக தன் ஜனங்களை திருப்பினதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. சோ இதை வைத்து நம்முடைய வாழ்வில் நாம் அளவுகோலாக தேவனுடைய வசனத்தை வைத்து நாம் பார்ப்பமாக இருந்தால், நம்முடைய வாழ்விலிருந்து நாம் அகற்ற வேண்டியதை அகற்றி செய்ய வேண்டியதை செய்வமாக இருந்தால் அது எழுப்புதல் என்று பொருளாகும். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப அகற்ற வேண்டியவர்களை எப்படி நாம் அகற்றுவது என்பதை குறித்த ஒரு காரியத்தை நம்ம விளைக்கொள்ள வேண்டும். எவைகளை என்னை வாழ்விலிருந்து நான் அகற்ற வேண்டும்? சோ மோசே முச்சடியிலே தேவனுக்கு முன்பாக நிற்கிறார். அப்ப நிற்கும் பொழுது ஆண்டவர் பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, கால்களிலே இருக்கிற பாதரட்சைகளை கலட்டி விடு. வாட் இஸ் த ரீசன், காரணம் என்ன, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஏன் அது பரிசுத்த பூமியானது, தேவன் அங்கே வந்தபடியால், தேவன் அங்கே இருந்தபடியால் அது பரிசுத்த பூமியாக இருந்தது. ஆண்டவர் சொன்ன, யூ ஸ்டாண்டிங் பிஃபோர் மீ, நீ எனக்கு முன்பாக நிற்கிறாய், நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, ஆகவே இன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலட்டி போடு. சோ நான் அதுக்கு கொடுக்கிற விளக்கம் வியாக்கியான் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டுமாக இருந்தால், தேவனோடு நெருங்கி வாழ வேண்டுமாக இருந்தால், ஒரு எழுப்புதல் நமக்குள்ளே ஏற்பட வேண்டுமாக இருந்தால், அல்லது வேதம் சொல்றபடி அக்னி எப்பொழுதும் பலிபீடத்தில் எரிந்து கொண்டிருக்க கடவுதென்று பலிபீடத்தை சொல்லபடி, தேவ ஆவியோட அக்னி நமக்குள்ளே எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டுமாக இருந்தால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அகற்ற வேண்டியதை அகற்றணும். உன் காலிகளுக்கு பாதரட்சியை கலட்டி போடு. ஆகவே தேவனுக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகள் நிற்க வேண்டுமாக இருந்தால், தேவன் நம்மோடு பேச வேண்டுமாக இருந்தால், அல்லது நாம் பேசுறதுகளை தேவன் கேட்க வேண்டுமாக இருந்தால், நாம் கலட்ட வேண்டியவைகளை கலட்டணும், அகற்ற வேண்டியதை அகற்றணும். அல்லது பட்சத்தில் தேவன் நம்முடைய செபத்தை கேட்கிறது முடியாத ஒரு காரியம். வி கேன் ப்ரே, நாம செபிக்கலாம், நாம மன்றாடலாம், ஆனா நம்முடைய ஜெபம் கேட்கப்படணுமே, அது அதெல்லாம் முக்கியம். சோ இதை நாம கருத்துல கொள்ளணும். என்ன காரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே எவைகளெல்லாம் நாம் அகற்ற வேணுமோ, எவைகளெல்லாம் நாம் நம்முடைய வாழ்வில் இருந்து கலட்டி விடணுமோ, அவைகளை அகற்றி அவைகளை கலட்டி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்பவுமாக இருந்தால், அதுவே தேவன் சொல்லுகிற அல்லது வேதம் போதிக்கிற எழுப்புதல், ரிவைவல் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, இப்பொழுது நம்முடைய வாழ்விலே அகற்ற வேண்டிய கலட்ட வேண்டிய காரியங்களை எப்படி நாம் கண்டுகொள்வது, எப்படி நாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, எப்படி நாம் அதை கண்டுபிடிக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரலாம். இதில் ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. நான் சொல்றதை கவனிங்க, நாம் எவைகளெல்லாம் அகற்ற வேண்டும், எவைகளெல்லாம் கலட்டிவிட வேண்டும் என்பதற்கு நமக்கு தேவை வேத வசனத்தின் வெளிச்சம்தான். வேதம் சொல்றது கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். நல்லா கவனிங்க, கட்டளையே விளக்கு, விளக்க கொளுத்தி சோதிக்கணும் பாருங்க. விளக்க கொளுத்தி இருளிலே கிடக்கிறவைகளை கண்டுபிடிக்கத்தக்கதாக விளக்க கொளுத்தி சோதிக்கணும். அப்ப வேதமே வெளிச்சம். அப்ப நம்முடைய வாழ்விலே கிடக்கிற குப்பைகளையோ அல்லது ஆண்டவர் விரும்பாத காரியங்களோ வட்டுபர் எழுத்தி அல்லது சத்தியத்துக்கு புறமான காரியங்களோ எதையோ நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அதிகம் அல்லது அவசியம் அல்லது அவசரம் தேவை தேவ வசன வெளிச்சமா. எந்த அளவுக்கு நமக்கு வசன வெளிச்சம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்மை நாம் சுத்திகரிக்க முடியும். எந்த அளவுக்கு வசன வெளிச்சம் நமக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் தேவ வழிகளையும் தேவ வழிநடத்தலையும் நாம் புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். எந்த அளவுக்கு வேத வசன வெளிச்சம் நமக்குள்ள இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நல்லது எது, கெட்டது எது, சரி எது, பிழை எது, நன்மை எது, தீமை எது என்பதை நாம் பகுத்தறிந்து கொள்ள முடியும். என்ன கனிமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே எவைகளெல்லாம் நம்முடைய வாழ்வில் இருந்து நாம் அகற்ற வேண்டுமோ, கலட்ட வேண்டுமோ, அவைகளை நாம் அகற்றி அல்லது கலட்டி தேவ வசனத்துக்கு நேராக திரும்பினால் அதுவே வேதம் நமக்கு போதிக்கிற எழுப்பது என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்து நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கை நமக்கு வெளிச்சம், என்னுடைய வாழ்க்கை எனக்கு தான் தெரியும். ஏன் தெரியுமா? எனக்கு ரெண்டு பக்கம் இருக்குது, ஒன்னு அந்தரங்கம், மற்றது வெளியரங்கம். ஒருவேளை வெளியரங்கமாக என்னுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம், நான் நடக்கிற நடைகளையும் வார்த்தைகளையும் செயல்களையும் நீங்கள் கவனிக்கலாம். ஆனா எனக்கு உள்ளே இருக்கிற காரியங்கள், எனக்கு உள்ளே இருக்கிற எண்ணங்கள், எனக்கு உள்ளே இருக்கிற நோக்கங்கள், என்னுடைய இறுதி சிந்தனைகளை நீங்கள் எவரும் அறிய முடியாது. சோ அதே போல உங்கள் ஒவ்வொருவருக்கும் ரெண்டு பக்கம் இருக்குது, ஒன்று வெளியரங்குமான காரியம், மற்றது உள்ளரங்குமான காரியம். சோ நீங்க வெளியில செய்கிறவைகளை மற்றவர்கள் கவனிக்கலாம், கண்டுகொள்ளலாம், ஆனா உள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிற நினைவுகள், எண்ணங்கள், யோசனைகள், திட்டங்கள் எவரும் கண்டுகொள்ள முடியும் முடியாது. பிசாசினாலும் அதை அறிய முடியாது. ஆனால் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் நம்முடைய உள்ளையும் வெளியையும் வெளியையும் அறிய வல்லவர். ஆகவே என கரிமானவர்களே, நமக்குள்ளே நம்முடைய வாழ்விலிருந்து எதை நாம் அகற்ற வேண்டும், எதை நாம் கலட்டி விட வேண்டும் என்பதை வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் பார்த்து கண்டுபிடித்து விளக்கை கொளுத்தி, வேத வசனம் விளக்கு கோப்பிடப்பட்டிருக்கிறது, அது வேதம் வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வேத வசனத்தின் வெளிச்சத்திலே எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து எவைகளை என்ற வாழ்க்கையிலிருந்து நான் அகற்றணும், எவைகளை என்ற வாழ்க்கையிலிருந்து நான் கலட்டி போடணும், கர்த்தாவே எனக்கு போதியும் என்ற திறந்த இருதயத்தோடு, திறந்த வேதத்தோடு நாம் இருந்து தேவனை நாம் தேடுவோமாக இருந்தால் 100 விதம் நான் சொல்லுவேன், தேவன் நமக்கு போதிப்பாரு எவைகளை நாம் அகற்ற வேண்டும் என்று கர்த்தனும். ஆனால் தேவன் நமக்கு தேவ வசனத்தின்படி தேவ ஆகமனை கொண்டு நமக்கு உணர்த்தியும் நாம் அதற்கு கட்டுப்படாவிட்டால், அதற்கு கீழ்படியாவிட்டால், அதற்கு ஒப்பு கொடுக்காவிட்டால் ஆண்டவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. என்ற ஹி வில் நெவர் ஃபோர்ஸ் எனிவன், எவரையும் ஆண்டவர் பலவந்தப்படுத்துறவர் அல்ல, பலவந்தப்படுத்துற கட்டாயப்படுத்துறவர் அல்ல. ஆவியன் நமக்குள்ள இருக்க ஹி இஸ் சோ சாஃப்ட். ஆவியானவர் ரொம்ப சொத்தானவர். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள தேவ ஆவியானவர் வாசமாக இருக்கிறார். ஆவிதான் பைபிள் சொல்லுது, உங்களுக்குள்ள வாசமா இருக்கிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். நாம் ஒரு தவறான வார்த்தைகளை பேசும்போது, பேசக்கூடாத வார்த்தைகளை பேசும் பொழுது, சிந்திக்கூடாத தவறானவைகளை நாம் மனதில் சிந்திக்கும் பொழுது, அவைகள் நம்முடைய எண்ணத்திலே நம்முடைய ஆவியிலே கருவாகும் பொழுது, உருவாகும் போது, தவறான நோக்கங்கள் நமக்குள்ளே கருத்தரிக்கும் போது, நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர்களை சில துக்கப்படுது. ஆகவே நம்முடைய சிந்தனை, நம்முடைய வாயின் பேச்சு, நம்முடைய வெளியிறங்கமான செயல்கள், நம்முடைய வாழ்வின் நோக்கங்கள், இவைகள் ஆண்டவரை துக்கப்படுத்தாதபடி தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் வேத சொல்லுது, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். யூ நோ வை? ஏன் தெரியுமா? அதுல இருந்து ஜீவ ஊட்டு புறப்படும். நன்மையான அனைத்தும் அங்கே இருந்துதான் புறப்படுது. அதே நேரத்தில் தீமையானவைகளும் அங்கிருந்துதான் புறப்படுது. அதைவிட இதை நாம சரியாக காத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. என்ன காரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எழுப்புதல் என்று சொன்னால் மறந்துடாதீங்க. எவைகளை நம்முடைய வாழ்விலிருந்து நாம் அகற்றணுமோ அவற்றை நாம் அகற்றணும், எவைகளை நாம் செய்யணுமோ அவைகளை நாம செய்யணும். சோ இதை நாம வேத வசனத்தில் வெளிச்சத்தில் வைத்து தேவ ஆவியோட உதவியோடும் பலத்தோடும் இவைகளை நாம் நம்முடைய வாழ்வில நிறைவேற்றி வருவோமாக இருந்தால், இதை 2017 ஆரம்பத்தில் நாம் நினைக்கிறோம். இப்ப ஜனவரி மாதம் இந்த ஞாயிறோடு முடியுது பாருங்க. சோ ஒரு மாசம் பறந்து போயிட்டு கடந்து போயிட்டு நாட்கள் வேகமாக போகிறது. பிகாஸ் வி ஆர் சோ பிஸி பாருங்க, நமக்கு நேரமே இல்லாத அளவுக்கு இன்றைக்கு பீப்புள் பிஸி ஆகிவிட்டாங்க. யந்திரம் போல ஏகிறார். அவ கடவுளை தேடுறதுக்கு பலருக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது பார்த்து கவலைப்படுகிறேன். கடவுளுக்கு என்ன கருமான தேவட பிள்ளைகளே, இதுக்கும் ஒரு விதமான பிசாசின் வஞ்சனை. ஆண்டவரை தேடுறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு நம்மளை யந்திரமாக்கி விடாதபடி நாம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏனென்றால் நாம வாழ்கிறது அவர் பலத்தில், நாம இயங்கிறது அவர் பலத்தில், நாம மூச்சு விடுறதும் அவர் பலத்தில். இதையெல்லாம் நாம் மறந்துடாதபடி ஆண்டவருக்கென்று நாம் செலவழிக்கும் நேரத்தை நாம செலவழிக்காமல், ஆண்டவருக்கென்று நேரம் கொடுக்காத அளவுக்கு நாம எந்திரம் போல மாறிவிடுகிறது ஒரு ஒரு பிசாசின் பஞ்சனை என்று நான் சொல்லுவேன். ஆகவே எனக்கு அறிமானவர்களே, நான் சொல்றதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. எவைகளை நாம் அகற்றணுமோ அவைகளை நாம் அகற்றணும், எவைகளை நாம் செய்யணுமோ அவைகளை நாம் செய்யணும். அதுவே வேதம் நமக்கு போதிக்கிற எழுப்புதலாக. ஆகவே என்னை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன், வேத வசனத்தின் வெளிச்சத்திலே ஆராய்ந்து பார்க்கிறேன். சங்கீதக்காரர் சொல்றது போல, என்னை ஆராய்ந்து பார், வேதனை உண்டாக்கும் வழிகளத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்த. காட் நோஸ் எவ்ரிதிங். நம்முடைய நினைவுகளோ நோக்கங்களோ வாழ்க்கை பட்டுவரணத்தை தேவன் அனைத்தையும் அறிவார். ஆகவே திறந்த இருதயத்தோடு திறந்த வேதத்தோடு தேவனுக்கு முன்பாக ஆண்டவர் என்னை ஆராய்ந்து பார், வேதனை உண்டாக்கும் வழிகிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று சொல்லி நாம சொல்லுவோமாக இருந்தால் ஆண்டவர் நமக்கு போதிப்பாரு, நமக்கு காட்டி தருவாரு, நாம் எதையெல்லாம் விடணும் என்று சொல்லி. ஒருவேளை சில வேளை சில காரியங்கள் நம்முடைய வாழ்விலே நம்மால விட முடியாமல் இருக்கலாம். ஆனா அதற்கு நாம தேவ பலத்தை நாம நாடணும், தேடணும், தேவ வழிகளை தேடணும். சோ ஒன்று நிச்சயம் நான் சொல்ல கவனிங்க, நம்ம சொந்த பலத்துல, நம்ம சுய பலத்துல, நம்முடைய மாமிச பலத்துல தேவனுடைய வார்த்தைகளை எல்லாம் நாம் கை கொள்ள முடியாது. இந்த அறிவு இந்த தெளிவு நமக்குள்ளே இருக்கணும். நம்ம பலத்துல, மாமிச பலத்துல, சுய பலத்துல தேவனுடைய வசனத்தை எல்லாம் நாம் நிறைவேற்ற முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை நாம் நிறைவேற்ற நமக்கு தேவ ஆவியனுடைய பலம் நமக்கு வேண்டும். ஆவியோட பலம் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவை குறித்து சொல்லும் பொழுது அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். அவர் யாரு? ஆவியான ஒரு பரிசுத்த ஆவினவர் வரும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் என்ன செய்வார்? வழி நடத்துவார். அப்ப நமக்குள்ள ஆவியானவர் வாசமா இருக்கிறதுக்கு ஒரு பிரதான நோக்கம் என்ன தெரியுமோ? நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும், ஏதோ ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளுக்கு மாத்திரம் இல்லை, ஒட்டுமொத்தமான வார்த்தைகளை வசனங்களை நான் கால போக போக, வருஷம் போக போக, இந்த வேதத்தை நேசித்து வாசித்து யோசித்து இதன் வெளிச்சத்திலே நான் நடக்க தேவ ஆவினவர் எனக்கு ஒத்தாசை செய்கிறாரு, உதவி புரிகிறார். ஆகவே தேவ ஆவினவர் நமக்குள்ளே இருக்கிறதுக்கு வாசமா இருக்கிறதுக்கு ஒரு பிரதான நோக்கம் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வல்லத்தை என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஆகவே எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வெளிச்சத்திலே இவைகளை நாம் விடணுமோ, விட வேண்டியவைகளை பிடித்துக் கொள்வதும், செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருக்கிறதும் நம்முடைய வாழ்விலே ஆவிக்குரிய வாழ்வுக்கு பெரிய தடையாக, அவைகள் தேவனோடு நம்ம நெருங்க முடியாவது தடுக்கிறது. நம்ம மனசாட்சிக்கு தெரியும்,
நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே நமது ஆவியானவர் நம்முடைய மனதில் உணர்த்துறதுக்கு இடம் இருக்கு. நம்முடைய வாழ்வில் தேவனை நெருங்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? We believe in God. நாம் ஆண்டவர் நம்புகிறோம். நாம ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், ஸ்தோத்திரம். ஒருவேளை பரிசுத்தாபிசத்தை பெற்றிருக்கலாம், அந்நிய பாசல ஸ்தோத்திரம், அதை குறித்து சொல்லப்பட்டா சொல்லப்பாரு என்றா, நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆகவே தேவனோடு நெருங்க முடியாமல் இருக்கிற தடைகள் என்ன? அபிஷேகத்தை பெற்றவர்களும் ஆண்டவரோடு நெருங்க முடியாமல் இருக்கலாம் என்கின்ற உண்மையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அபிஷேகம் பெற்றவர்களும் கத்தரை விட்டு தூரமா போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே நாம் தேவனோடு நெருங்க முடியாமல் இருக்கிறதுக்குரிய தடைகள் என்ன, காரணங்கள் என்ன? இவைகளை நாம் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் கண்டுகொள்ளாத பட்சத்திலே காலங்கள் போகிறது, வருஷங்கள் போகிறது, வயதும் போகிறது, நமக்கு ஒரு முடிவும் இருக்கிறது. எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, மனம் திரும்புதலும் மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில தான், இப்பொழுதுதான். ஆகவே வேதம் சொல்றபடி இன்றைக்கே ரட்சணினால் இப்பொழுதே அணுக்கிற காலம். அனுக்கிற காலம் என்றால் என்ன? இதுவே கிருபையின் காலம். நாம் தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து எவைகளை நாம் விடணுமோ அவைகளை விட்டு, எவைகளை நாம் செய்யணுமோ அவைகளை செய்வது வேதம் நமக்கு போதிக்கிற எழுப்புதலாகும். நேரம் நமக்கு கொஞ்சமாக இருக்கும்படியால நான் சீக்கிரமாக அடுத்த காரியத்துக்கு போறேன். இரண்டாவது எழுப்புதல், எசேக்கிய காலத்து எழுப்புதலிலே காணப்படுகிற இரண்டாவது காரியம் என்னவென்றால், நாம் வாசிப்போம் இந்த நாலாம் வசனத்திற்கு. சீக்கிரம் நாலாம் வசனத்தை.
அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சற்பத்தை உடைத்து போட்டான்.
மேடைகளை அகற்றி தோப்புகளை வெட்டி சிலைகளை அகற்றினது மாத்திரமில்ல, இதுக்கு முதலிருந்த எல்லா ராஜாக்களும் செய்யாத ஒரு காரியத்தை அவன் செஞ்சிருக்கான். ஈவன் தாவீது, சாலமோனாக்கள், ராஜாக்கள் கூட செய்யாத ஒரு காரியத்தை அவன் செஞ்சிருக்கான். என்ன தெரியும்? மோசையினால உண்டாக்கப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைச்சு போட்டார். முதலாவது எழுப்புதல் என்றால் அகற்ற வேண்டியது அகற்றி செய்ய வேண்டியது செய்யது எழுப்புதலாகும். இரண்டாவது எசேக்கியா காலத்தில் அவர் செய்த காரியம் என்றார், தேவ காரியங்களில் சரியான தோன்றில தைரியமாக முடிவு செய்கிற ஒரு தைரியசாலியாக இருந்திருக்கிறார். மோசையினால செய்யப்பட்ட வெண்கல சர்ப்பம் எத்தனையோ வருஷமாக இருக்குது. என்ன செஞ்சிருக்காங்க? தேவ ஜனங்கள் எல்லாம் போய் அதை போய் கும்பிட்டு இருக்காங்க. நல்லா விளைக்கொள்ளுங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? தேவ ஜனங்கள் வனாந்திரத்தில் கொஞ்சம் கவனிங்க, டோன்ட் லூஸ் யுவர் மைண்ட் ஹியர் அண்ட் தேர். பிசாசு நம்முடைய மைண்டை அலக்கழிக்கிறதுக்கு நாம இடம் கொடுக்கூடாது. நாம பிசாசுக்கு பொஸ் சொல்லிய, பிசாசு நமக்கு பொஸ் சொல்ல. நம்மள பிசாசு அலக்கழிக்கிறதுக்கு நாம இடம் கொடுக்கூடாது. நாம அவனுக்கு கீழ்படுபடி அவசியம் இல்லை. பிசாசு நமக்கு கீழ்படியும், நாம பிசாசு கீழ்படுபடி அவசியம் இல்லை. அவன் நம்முடைய மைண்ட சிந்தனைகளை அலக்கழிக்காதபடியும் தேவ வசனத்தை கேளாதபடி தடை செய்யாதபடியும் நம்ம நாம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா. தேவ ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமோ? கொள்ளிவாய் சர்ப்பங்களை தன் ஜனக்கு படிக்கதை நினைத்து யோசிக்கிறேன். தான் அழைத்துக் கொண்டு வந்த ஜனங்கள் மத்தியிலே அவைகள் அவைகளை கடித்து குதற கொள்ளி பயங்கரமான சர்ப்பங்கள். அது எங்க கிடைக்குது? வனாந்தரத்தில். இப்ப சர்ப்பம் எங்க இருக்கு தெரியுமா? மண்ணுக்கு இருக்கு. ஏன் மண்ணுக்கு இருக்கு தெரியுமோ? ஆண்டவர் என்ன சொன்னார் ஆதியாமத்தில் சர்ப்பத்துக்கு ஆண்டவர் சாபம் போடும்போது என்ன சொன்ன தெரியுமோ? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்னத்தை சாப்பிடுவாய்? மண்ணை தின்பாய். ஆகவே அதுக்கு சாப்பாடு என்ன? மண் தான். அதிகமாக மண் சரிந்த இடத்துல பாம்புகள், பெரிய பெரிய பாம்புகள் கிடைக்கிறது ஆச்சரியம் இல்லை. இவைகள் கடந்து போன அந்த வனாந்தரத்தின் பாதை அது பயங்கரமான பாதை என்று மோசே, தேவனுடைய மனுஷனாக மோசே சொல்றான். பயங்கரமான ஒரு பாதை வழியாக ஆண்டவர்கள் நடத்தி கொண்டு வந்த ஒரு சேதம் இல்லாமல் அவர்கள் நடத்தி இருக்கிறது கர்த்தருடைய பலத்த கரம் என்பதை அவர்கள் அறிவார்கள், நாமும் அறிவோம் வேதத்தின்படி. ஆகவே கொள்ளிவாய் சர்ப்பங்கள்லாம் எங்க கிடந்திருக்குது? மண்ணுக்கு கீழே கிடந்திருக்குது. இவர்கள் தேவ ஜனங்கள் தேவனுக்கு குடும்பமாக முறுமுறுத்த போது ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கு கட்டளை இட்டார், கடிபோ என் ஜனத்தை சொல்லி. நான் அழைத்துக் கொண்டு வந்த ஜனங்கள் தான், என் மேன்மைக்காக தெரிந்து கொண்ட ஜனங்கள் தான். ஆகவே அவர்கள் என்னை வெறுத்து எனக்கு விரோதமாக முறுமுறுக்கிற இந்த சந்ததியை சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார், தன் ஜனங்களை கடிக்கிறதுக்கு கொள்ளிவாய் செல்வங்களுக்கு கட்டளையிட்டார். அதெல்லாம் பட 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 வெளியில் வந்து கண்டபடியெல்லாம் கடிக்க ஆரம்பித்த போது, முறுமுறுத்த ஜனங்களை கடிக்க ஆரம்பித்த போது ஜனங்கள் எல்லாம் செத்து போனாங்க, சாகுறாங்க. ஓ பாளையத்துல கூக்குரல், சாவின் குரல் ஒலிக்கிறது, அழுகையும் புலம்பலும் கேட்கிறது. சும்மா இருந்த திடீரென பாம்பு கடிக்க தொப்பு தொப்பண்டு மறித்து அங்காங்கே விழுந்து செத்து போகிறான் பாளையத்துல, அங்கே முறுமுத்து எல்லாம். அப்ப அந்த நேரத்தில் அவங்க மோசை நோக்கி கூப்பிடுறாங்க. அப்ப மோசை ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறது, ஆண்டவர் சொன்னாரு, சரி நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி அதை தூக்கி வை, அதை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். ஒன்றெல்லாம் விளையாக கொள்ளுங்க, நல்லா விளையாக கொள்ளுங்க. ஒரு வெண்கல சர்ப்பத்தை தூக்கி வை, அதை நோக்கி பார்க்கிறவர்கள் பாம்பு கடிக்கும், ஆனால் அதை நோக்கி பார்த்தா அவன் பிழைப்பான், அந்த விஷம் அதுக்குள்ள போயிடும். ஏன்னா ஆண்டவர் அதை சொன்னபடியால் அதை செய்யும் பொழுது அவன் பிழைக்க வைக்க, ஏன்னா தேவன வார்த்தையில வல்லம் இருக்குன்னு நாம் அறிவோமே. அவன் அதை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான். அவன் வெண்கல சர்ப்பத்தை தூக்கி வச்சான். இதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொன்னா தெரியுமோ, சர்ப்பமானது பெண்கள் என்ன வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் என்ன உயர்த்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆனா நல்லா விளையாக கொள்ளுங்க, இன்னைக்கு ஒரு பாட்டு வண்டிச்சு கொள்ளுங்க, பாத பாட்டு ஒரு பாட்டு, எங்களை வாழ வைக்க பெண்களை சர்ப்ப பாடி, அது சரியில்லை, இட்ஸ் நாட் ரைட், அது வேதத்துப்படி சரியானது இல்லை. நல்லா விளையாக கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து வெண்கல சர்ப்பமாக இல்ல, படைய விளைவு வெண்கல சர்ப்பம் ஒரு சர்ப்பத்தை போல. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மோசையால உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமார் உயர்த்தப்படும். சோ போல, பட் இட் இஸ் நாட் ஒரிஜினல். ஆகவே இயேசு கிறிஸ்து வெண்கல சர்ப்பம் அல்ல, தயவு செய்து விளைய கொள்ளும். ஆனால் அது உயர்த்தப்பட்டது போல, பெண்கள சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்படுவார் என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார். அவர் என்ன கருமாறவர்களே, இங்க என்ன நடந்திருக்குது, அந்த உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன வச்சுக்கொண்டாங்க, வச்சு என்ன செஞ்சிருக்காங்க, அதை கும்பிட்டு இருக்காங்க பாரு. ஆகவே எசேக்கியா தேவனுடைய மனுஷன் இதை பார்த்த போது வெகுண்டெழுந்தான் பாருங்க. கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஆராதனை இவர்கள் இந்த வெண்கல சர்ப்பத்துக்கு செய்யறதை பார்த்த போது அந்த தேவ மனுஷனுடைய பொறுக்க முடியல பாருங்க. அவன் வெகுண்டெழுந்தான். அவன் என்ன செய்ய தெரியுமோ, அந்த வெண்கல சர்ப்பத்தை எத்தனை ஆண்டுகள் கும்பிட்டு இருக்கான், மோசேர காலம் என்ன, எசேக்கியர காலம் என்ன, எத்தனை ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள் காலாகாலமாக அந்த சர்ப்பத்தை கும்பிட்டு வந்திருக்காங்க, அதை ஆராதிச்சிருக்காங்க, அதுக்கு அதை தொழுது கொண்டிருக்காங்க. ஆகவே இந்த தேவனுடைய மனுஷன் அதை பார்த்தபோது சத்தியத்துக்கு புறம்பான தேவனுக்கு புறம்பான இப்படிப்பட்ட காரியத்தை இனிமேல் இவர்கள் செய்யவே கூடாதுன்னு சொல்லி அதை உடைத்து அதை இல்லாமலே செய்து போட்டார். சோ இதை தேவ காரியங்களிலே தைரியமாக முடிவெடுக்கிற ஒரு ஒரு தைரியம் அவனுக்கு பக்குவம் அவனுக்குள்ள இருந்தது. கர்த்தருடைய வேத வசன தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஆராதனை மகிமையை ஜனங்கள் இந்த வெண்கல சர்ப்பத்துக்கு செலுத்துகிறார்கள் என்பதை பார்த்தபோது அவனால் பொறுக்க முடியல. அவன் தைரியமாக என்ன செஞ்சா, அதை உடைத்து போடு, எத்தனை வருஷமாக எவ்வளவு பேர் கும்பிட்டாலும் அதை பற்றி பரவாயில்ல, இது தேவனுக்கு விரோதமானது, சத்தியத்துக்கு விரோதமானது, அவன் அதை இல்லாமல் செய்து அதை உடைத்து போடு. தேவ காரியங்களிலே நாம சரியாக நிதானமாக முடிவெடுக்கப்படும். உலக காரியங்களை குறித்து நான் சொல்ல வரல, அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் தேவ வார்த்தை வெளிச்சத்தில் சத்தியத்தின்படி தேவனுக்கு முன்பாக சரியானவர்களை நாம் நிதானித்து சரியாக தேவனுடைய பிள்ளைகள் முடிவெடுக்கணும். ஏனென்றால் அது ஒரு எழுப்புதல், தேவனோடு நெருங்கி வாழ்வதற்கு அது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று சத்தியத்தின்படி உங்களை சொல்லுகிறேன். போகட்டும். மூன்றாவது காரியம் நேரம் போறபடியால் மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா, அடுத்த வசத்தை படிங்க.
அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையின் மேல் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை.
மூன்றாவது எழுப்புதல், எசேக்கியா காலத்து எழுப்புதல், அவருடைய வாழ்க்கை குறித்து கவனிக்கும் பொழுது அருமையான ஒரு காரியத்தை பார்த்து அசந்து போற என்ன தெரியுமா, ஓ ராஜா, ஆனா அவர் செஞ்ச காரியம் என்ன தெரியுமோ, தேவ மக்களை தேவனுக்கு நேராக திருப்பினார். கோணலான வழியிலே போய்கொண்டிருந்த தேவ ஜனத்தை தவறான வழியிலே வாழ்ந்து கொண்டிருந்த நடந்து கொண்டிருந்த தேவ ஜனத்தை திருப்பி தேவன் பக்கமாக டைரக்ட் பண்ற. இட்ஸ் சோ பியூட்டிஃபுல் ஸ்பிரிச்சுவல் திங் வி கேன் லிவ் அவுட் ஆஃப் ஹிஸ் லைஃப். ராஜா ஆளுகை அதிகாரம் அவருக்கு இருக்குது, ஆனா அவன் செய்த என்ன தெரியுமோ, ராஜாவாக இருந்தாலும் தேவ ஜனங்களை தேவன் பக்கமாக திருப்புறான் பாரு. அருமையான தேவன பிள்ளைகளை நாம் ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள வேண்டியதும் கை கொள்ள வேண்டியதுமான ஒரு காரியம் என்ன தெரியுமா, நாம் மற்றவர்களை தேவன் பக்கமாக திருப்போம். முதலாம் அதிகாரம் 35-37 வரைக்கும் சீக்கிரம் படிக்க. யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 35-37 வரைக்கும் வாசி.
மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீடர்கள் ரெண்டு பேரும் நிற்கும் போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீடரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள்.
யோவான் ஸ்தானகர், சோ அவருடைய சீடர்கள், இப்ப யோவான் ஸ்தானகருக்கும் சீடர்கள் இருந்திருக்காங்க. இப்ப இயேசு வருகிறதை கண்டபோது அவசர, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி காட்டி விடுகிறார். இவர் தான் தேவடைய குமாரன், இவர் தான் ரட்சகர், இவர் தான் ரட்சகர், இவர் தான் ஆண்டவர் தேவகுமாரி இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சீசர்களுக்கு அவன் காட்டி கொடுக்கும் பொழுது என்ன நடந்திருக்கிறது, அவருடைய சீசர்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள், அவனை விட்டு இயேசுக்கு பின்னால போறார்கள். சோ இதுதான் ஒரு உண்மையுள்ள ஒரு தேவ மனுஷனுக்குரிய அழகு. நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களை தேவன் பக்கமாக திருப்பவளாக இருக்கும். சோ நான் ஒரு கதை சொல்லுங்க, நான் தேவனோடு இருந்தால், நான் தேவனுக்குள்ள இருந்தால் மற்றவர்களை நான் தேவன் பக்கமாக திருப்புவேன். உலகத்துக்குள்ளே நான் இருந்தா நான் உலகத்தின் பக்கமாகத்தான் ஜனங்களை திருப்புவேன். ஆனா தேவனுக்குள்ள நான் இருந்தா எப்பொழுதும் மற்றவர்களை ஆண்டவர் பக்கமாக கிறிஸ்துவின் பக்கமாக திருப்புறது ஒரு மிகப்பெரிய சாட்சியம். ஆகவே ஒரு தேவனுடைய மனுஷனுக்குள்ளே தேவ ஆவியானவர் வாசமாக இருக்கிறாரு, தேவ ஆவியானவரை டைரக்ட் பண்றாரு என்பதை நாம் கண்டுகொண்டதுக்கு ஒரு பெரிய காரணம் தெரியுமா, எப்பொழுதும் ஆண்டவர் பக்கமாக ஜனங்களை திருப்பார். உங்களை ஒரு பார்க்கும் பொழுது, உங்களோட கதைக்கும் பொழுது, உங்களோட பேசும் பொழுது, பிரதர் சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா, ஆண்டவரை நெருங்கி வாழுகிறீங்களா, ஜெபம் பண்றீங்களா, வேதம் வாசிக்கிறீங்களா, நான் ஏதாவது ஒரு விதத்தில் ஆவிக்குரிய வாழ்வுக்கு உதவி செய்யலாமா, ஆண்டவோட வாழ்க்கை இப்படி கதைக்கிறவர்கள், இப்படி புத்தி சொல்றவர்களை பாருங்க, இவர்கள் எப்பொழுதும் உங்களை தேவன் பக்கமாக திருப்புறவர்கள் என்பதும் மறந்துடாது. மாறாக உலக காரியங்களை உங்களுக்குள்ள உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷன் எப்பொழுதும் ஜனங்களை தேவன் பக்கமாக திருப்பான் என்று சத்தியத்தை நான் சொல்றேன். ராஜா தான், அவனுக்கு அதிகாரம் இருந்திருக்குது, செல்வம் இருந்திருக்குது, செல்வாக்கு இருந்திருக்குது, அவனுக்கு நிறைந்த ஐஸ்வர்யமும் உண்டாகி இருந்திருக்குது. சுத்தலும் இருந்தவர்கள் அவனுக்கு காணிக்கையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தி, செல்வம் இருந்திருக்கு, செல்வாக்கு இருந்திருக்கு, அதிகாரம் இருந்திருக்கு, பதவி இருந்திருக்கு. ஆனாலும் அவன் நேசிச்சிருக்கான் ஜனங்களை தேவன் பக்கமாக திருப்பினான். பாருங்க, மிகப்பெரிய தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனை போல, பிறந்தவர்கள அவனை போல ஒருத்தனும் இல்லை. ஆண்டவர் இயேசுவனால சாட்சி கொடுக்கப்பட்டவன், பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்கதரிசி. அவருடைய பிறப்பு அதிசயம், அவருடைய ஊழியம் அதிசயம், அவருடைய உடுப்பு அதிசயம். அவன் ஒரு வித்தியாசமான மனுஷனாக ஆவையில நுழைந்து பாவத்தை தைரியமாக கண்டித்து உடைத்து அதன் நிமித்தம் தலை, தன் தலைவருக்காக தன் தலையை கொடுத்து கொஞ்ச காலம்தான் வாழ்ந்தா. அத நான் சொல்லுவேன், இன்னைக்கு லாங் லைஃப குறித்து நாம கதைக்கிறோம் இல்லையா, பட் நான் என்ன சொல்லுவோம் தெரியுமா, வேதத்தின்படி, தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஆர் ரியல் மேன் ஆஃப் காட், லிசன் டு மீ வாட் ஐ அம் சேயிங். லாங் லைஃப் என்பது முக்கியம் இல்ல, நல்லா கவனிங்க, எவ்வளவு காலம் வாழுகிறோம் என்பது முக்கியம் இல்ல, எப்படி வாழுகிறோம் என்பது முக்கியம். நல்லா உழைக்கணும். இப்ப 100 வருஷம் நாம் வாழ்ந்தோம், தேவ சித்தத்தை நிறைவேற்றாட்டால் மீதி போதலாய் கொஞ்சம் யோசிங்க. 30 வருஷம் வாழ்ந்து பாருங்க, 33 ஆண்டுகள் இயேசு வாழ்ந்தாரு. அந்த 33 ஆண்டுகளும் பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம். என்ன பேசினாலும் சரி, என்னத்தை செய்தாலும் சரி, என்ன அற்புதத்தை செய்தாலும் சரி, சிலுவைக்கு போனாலும் சரி, சிலுவையில மரித்தாலும் சரி, பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம், பிதாவின். தட்ஸ் ஆல். அப்ப இயேசுக்கு இந்த உலகத்துல 100 வருஷம் வாழ்றதுக்கு பிதா வச்சிருக்க முடியாத, உங்களுக்கு 100 வருஷம் வாழ்றது அதுவும் தேவனுடைய கிருபை தான், அதை நான் மறுக்கல, ஆனா அதை வச்சு நம்ம மேன்மை பாராட்டல. எவ்வளவு காலம் நாம வாழ்கிறோம் என்பது முக்கியம் இல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்திலே ஒருவேளை உங்களுக்கு 100 வயது கொடுக்கலாம் ஆண்டவர், அல்லது 50 வயது கொடுக்கலாம், 60 வயது கொடுக்கலாம், இட் இஸ் அப் டு ஹிம். ஆனால் அவர் நமக்கு கொடுக்கிற அந்த லெந்த் ஆஃப் லைஃப் இல்ல, அந்த வாழ்க்கை நீளத்துக்குள்ளே தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய திட்டத்தை, தேவ சித்தத்தை, நம்ம ரட்சித்த நோக்கத்தை, நம்ம பிடித்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றோமா? தட் இஸ் லைஃப், தட் இஸ் ரியாலிட்டி. தேவ சித்தத்துக்கு வழியில 100 வருஷம் வாழ்ந்து நமக்கு என்ன? அதை நான் சொல்லுவேன். 40 வருஷம் யாரு சவுல் அரசாண்டா உங்களுக்கு தெரியும் இல்லையா? 40 இயர்ஸ் ரூலிங் த கண்ட்ரி, 40 ஆண்டுகள் தேசத்தை ஆண்டிருக்கிறார். 2வது ஆண்டிலேயே பாது மாறி போயிட்டா. 38 ஆண்டுகள் அவன் தேசத்தை ஆண்டான். ஆனா ஆண்டவர் இல்லாம ஆண்டிருக்கிறானே, தேவனை விட்டு ஆண்டிருக்கானே. தேவன் அவனோட இருக்கல பாருங்க. ஆனா இதை குறித்து நாம என்ன சொல்ல போறோம்? அவன் தேவன் இல்லாத ஒரு அரசாட்சி தான் எதற்கு? தேவன் இல்லாத ஒரு பதவி தான் எதற்கு? தேவன் இல்லாத ஒன்றுதான் நமக்கு எதற்கு? எதற்கு? ஆகவே நான் சொல்லுவேன், எவ்வளவு காலம் நாம வாழ்கிறோம் என்பது அல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பதே. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங் பிஃபோர் த லார்ட். திங்க் அபவுட். ஜனங்களை ஆண்டவர் பக்கமாக திருப்பினார். ராஜாதா, ராஜாதா, அதிகாரம் இருந்தது, பதவி இருந்தது, செல்வம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது. என்ன செய்த? அவைகள் மயங்க இல்லை, அவைகளை தழுவ இல்லை, அவைகளை நம்ப இல்லை, அவைகளுக்கு தலைவணங்க இல்லை, அவைகளை சேவிக்க இல்லை. பட் தேவனை சேவித்தான் பாரு. பிகாஸ் ஹீஸ் எ ரியல் மேன் ஆஃப் காட். பீப்புள் திங்க் தேவன் பக்கமாக சிறைகளை திருப்பான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இவர் தானப்பா, இவர் தான் ஆண்டவர், இவர் தான் தேவனுடைய குமார். தன்னோடு இருந்த சீஷர்கள் அவங்களெல்லாம் டைரக்ட் பண்றா பாருங்க, இயேசுவை நோக்கி. யாரு? பெரிய தீர்க்கதரிசி இவர் தான், இவரை பின்பற்ற. அவங்க எல்லாம் என்ன, யோவான்சானோட சீஷர்கள் அவனை விட்டுட்டு இயேசுக்கு பின்னால போறேன். ஐயா அம்மா, நான் நீங்களும் உண்மையாக ஆண்டவரை தேடுறவர்களாக இருந்தா எப்படி ஜனங்களை மட்டும் பார்க்க? தம்பி தங்கச்சி, ஜெவமன்றியா, எப்படி இருக்கிற? வேத வாசிக்க, கத்தரை நம்புறியா? எப்படி இருக்குண்ட சூழ்நிலை? ஆண்டவரை தேடுறியா? கத்தரை தேடு, தேவனை விட்டு தேவையில்லாத வழிகளை விடு, பாப வழிகளை விடு, பரிசுத்தமாக வாழு. ஆண்டவரை தேடு, கத்தரை தேவன் ஒண்ணு அறிவார், உன் எதிர்காலத்தை ஆசிப்பதை ஆண்டவர் பக்கமாக திரும்பி அவர்களுக்கு புத்தி சொல்லி அவளுக்கு ஏதாவது விதத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம உதவி சிறப்பாரு. தேவோடு படிச்சியா அப்படித்தான் செய்த, யோவாச்சான அப்படித்தான் செய்த. அப்போ சொல்ல பாருங்க, அலங்கார வாசலில் அலங்கோலமாக உட்கார்ந்திருக்க, அற்புதம் நடக்குது. ஜனங்கள்லாம் வந்து இவங்களை சூழ்ந்துட்டு நிற்கிறான். ஏன்னா பலர் பல 40 வருஷத்துக்கு மேற்பட்டவர் அந்த பல வருஷமாக அந்த அலங்கார வாசலில் இருந்து பிச்சை கேட்டபடியால பலருக்கு அந்த முடவன் அறிமுகமானவன். அவன் இப்ப எலும்பி துள்ளி குதிச்சு நடக்க ஜனங்கள்லாம் பார்த்து அவங்கள சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க, ஆச்சரியப்பட்டு. யார் உங்களுக்கு என்ன நடந்தது? இவங்களும் அவங்களுக்கு அற்புதம் செஞ்சு பேதுரு ஜோவானை வந்து சனம் யாரு கூட்டம் கூடியிருது? பேதுருவை ஜோவான். அரேப்பா, நீங்களும் அற்புதம் செஞ்சு, நீங்களும் அற்புதம் செஞ்சு. இப்படி ஜனங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவங்க என்ன, கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க, எங்கட பத்தி நாளாவது, எங்கட யுக்தி நாளாவது நாங்க இதை செய்யல. விலை கொள்ளுங்க, ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலேதான், இயேசுவின் நாமத்திலேதான் இவனுக்கு அற்புதம் நடந்ததுண்டு. ஜனங்களை எங்க டைவர்ட் பண்றாங்க, எங்க திரும்புறாங்க? ஆண்டவர் இயேசு அவர்தான், அவர்தான் அற்புதம் செய்கிறாரு, அவர்தான் சோமாக, அவர்தான் இந்த இந்த முடவனுக்கு அற்புதம் செய்தது ஆண்டவர் இயேசுதான். அவங்களை இயேசுவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவர் பக்கமாக அப்போஸ்தலர்கள் ஜனங்களை கர்த்தராக இயேசுவுக்கு பக்கமாக திருப்புறதை நாம பார்க்க கூடியதா இருக்குது பாரு. அதனால் இன்னைக்கு டிவியில பார்த்தா என்ன தெரியுமா? அவர் ஜெபிச்சாரு அற்புதம் நடந்தது, இவர் ஜெபிச்சாரு அற்புதம் நடந்தது, பேரெல்லாம் கொட்ட இடத்துல வரும். நான் எவரும் கிரிட்டிசைஸ் பண்ணல, பட் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. பட் அற்புதம் செய்தது யாரு? ஆண்டவோட பேரல. பட் யாரு? இவர் ஜெபிச்சாரு அற்புதம் நடந்தது, அவர் ஜெபிச்சாரு. ஆனா அப்போ சில காலத்தை பாருங்க, நாங்க அல்ல, எங்க பக்தி நாள் அல்ல, புக்தி நாள் அல்ல, ஆண்டவர் இயேசுவின் நாமத்துல இந்த உணவன் எழும்பி நடக்கிறான்னு உங்களுக்கு சொல்றேன். டைவர்ட் பண்றாங்க இயேசுவன். அம்மா, நம்முடைய வாழ்வில நம்மை ரட்சித்த ஆண்டவரை, நம்ம பிடித்த ஆண்டவரை, நமக்காக மறித்து உயிர்த்த தெய்வத்தை மற்றவர்களுக்கு காட்டாத ஒரு ஊழியம் என்ன ஊழியம்? அது ஊழியம் இல்ல, அது அட்டு ஊழியம் இல்லையா? என்னை ரட்சித்த ஆண்டவரை மட்டுமளுக்கு நான் காட்டுதல்லவோ, அவர்களை அவர் பக்கம் திருப்புறதல்லவோ மேன்மையான ஊழியர், அதுவல்லவோ ஒரு மகிமையான ஊழியர். This is biblical. This is a revival. இது வேதம் நமக்கு காட்டுகிற போதனை, இது வேதத்தின் தத்துவம், இது வாராத சத்தியம், இது இசைக்கிய காலத்தை எழுப்புது. நாலாவது காரியம் நம்முடைய வாழ்வில் அவர் எழுப்புதல் என்று கற்றுக்கொண்டது. தன்னிலும் பலமுள்ள எதிரிகள் வந்தபோது, தாக்க வந்தபோது கத்தரை நம்பி வெற்றி கொண்ட, தன்னிலும் பலமுள்ள ராஜாக்கள் அவரை தாக்க வந்தபோது அவர் என்ன செஞ்சிருக்கிறார், கத்தரை நம்பி அந்த ராஜாக்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அசீரியர்கள் இதெல்லாம் விளைவுபடுத்தி கொண்டு இருக்கு, நேரம் போதாது, நல்ல கவனிங்க. அசீரிய ராஜாக்கள் சனகரிப் என்று அசீரிய ராஜா வந்து எருசலேம் முட்டுக்கு போறா. அவ பெரிய ராஜா, ஏராளமான சேனைகளோடு வந்திருக்கிறான். இங்கதான் எசேக்கியா போய் ஆண்டவரத்துல ஜெபம் பண்ற ஆலயத்துல, அப்ப ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தோ, ஒரு தூதனை கட்டளிட்டார். அவன் போய் ஒரு இரவுல அசிரிய பாளையத்திலிருந்து 185,000 பேரை ஒரு நொடி போல சாக். அசிரிய ராஜா சத்தமா திரும்பி போறான், கொந்தளிச்சு கொண்டு நின்றவன், கொக்கடிச்சு கொண்டு நின்றவன், ஒரு சின்ன எருசலேம பிடிக்கிறதுக்கு கொத்தளம் கட்டி கொண்டு நின்றவன். சோ இப்ப சத்த முகமாக திரும்பி போறான். எங்க போறான், தன் கோயிலுக்கு போறான். அசிரியா தன் தேசத்துக்கு போய் தன் தேவனுடைய ஆலயத்தில் அவன் பணிந்து கொள்ளும் பொழுது அவன் கற்பப்புறப்பராகி அவன் குமாரரை அவனை கொண்டு போட்டார். இது வேதம் நமக்கு போதிக்கிறது. இதை நான் சொல்றதுக்கு வரல, இவளே கூட சொல்றேன், கவனிங்க என்ன நடந்திருக்கு பாருங்க. அசிரிய ராஜாக்கள் வந்து எருசலேமை முட்டுகை போட்டு கொத்தளங்களை போட்டு நிக்கிறான். இப்ப உள்ளே எசேக்கியா சொல்றான் என்ன தெரியுமா, நீங்க கத்தரை ஜனங்களையும் சொல்றேன், கத்தரை நம்புங்க, கத்தரை நம்புங்க, அவர் உங்களை விடுதலாக்குவார், அவர் உங்களை அசிரிய ராஜாக்களை கைக்கு தப்புவிப்பார் என்று. அந்த பயங்கரமான சூழ்நிலையிலும், அந்த யுத்த சூழ்நிலையிலும் அவன் கத்தரை நம்பினபடியால அவன் வெற்றி பெற்றான். ஒரு சில வசனத்தை நான் வாசிக்க கேட்போமே. நான் சொல்றது சரிதான விதத்துல பாருங்க. ரெண்டு ராஜாக்கள் சீக்கிரப்படி, ரெண்டு ராஜாக்கள் 18:5 சீக்கிரப்படி, ரெண்டு ராஜாக்கள் 18:5
அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே,
அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே,
அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை.
பாருங்க, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அப்படி கீழே போது பாருங்க, அவனை போல ஒருத்தரும் இல்லை. கர்த்தரை நம்புனதுல ராஜாக்கள் அவனுக்கு முன்னுக்கு பின்னுக்கு ஒருத்தர், அந்த அளவுக்கு அவன் கர்த்தர் அவன் இவட வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமோ, இவட வெற்றியின் ரகசியம் அவன் கடினமான சூழ்நிலை, யுத்த சூழ்நிலை கர்த்தரை நம்பினா பாருங்க. எனக்கு அறிமானவர்களே, அதுக்கு அங்கால அதே ரெண்டு ராஜாக்கள் 18:19 படிங்க, 18:19
ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசிரியா ராஜாவாகிய மகா ராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன?
பாருங்க, இப்ப நீ நம்பியிருக்கிற நம்பிக்கை என்ன? அவ என்ன சொல்ல வர, நீங்க மேலே கீழே வாசிக்கிட்ட புரிஞ்சுக்கொள்ள, அவன் சொல்றான், ஏற்கனவே எத்தனையோ தேசங்களை நாங்கள் அழிச்சிட்டோம், எத்தனையோ தேசங்களை நாங்கள் பிடிச்சிட்டோம், எந்த தேவர்களும் எங்கள் கைக்கு அந்த தேசங்களை மீட்டு இழக்க முடியல. சோ உங்கள் தேவன் உங்களை தப்பிப்பாரோ? ஆகவே நீங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? எசேக்கியா கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லுவான், நீங்க நம்பாதீங்க அப்படி எல்லாம் அவன் சொல்ல வாரா கேளுங்க. சோ தன்னை பார்க்கலும் பலமுள்ள ராஜாக்கள் வந்த போதும் அவன் என்ன செய்தான், கர்த்தரை நம்பி யுத்தத்தில் வெற்றி பெற்றான். சோ இப்படி அவன் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தபடியால் தான் ஆண்டவர் என்ன செய்தாரு, அவர் ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி என்ன செய்தாரு, அந்த பாளையத்தை அதம் பண்ணினான். நான் பார்க்கிறோம், சோ எந்த சூழ்நிலையிலும், எந்த நிலைமையிலும், எந்த சூழ்நிலையும் கத்தரை நம்புகிறது எழுப்புதலுக்கு அடையாளம் என்று லைஃபில் இருந்து நாம பார்க்கக்கூடியதா இருக்கிறது. எனக்கு அறிமுறை நான் கொஞ்சம் குறிந்ததுல பேசல நேரம். இப்ப அவனுக்கு வெளியில போக முடியாது, எரிசலம சுத்தி எங்கும் எதிரிகள், கொத்தளம் போட்டிருக்காங்க. இவன் பார்க்க அவங்க பலத்த ராஜாக்கள், வேற வழி இல்ல. ஆனா இவன் நம்மன ஒன்றே ஒன்னு கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை வரட்டும், உம்மிடத்திலிருந்து உதவி வரட்டும். ஆண்டவரை அந்த சூழ்நிலையும் அவன் நம்பினான் பாருங்க. அவை கர்த்தர் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து அவனுக்கு அற்புதமாக விடுதலை கொடுத்தான் சொன்னா பாக்குறோம். என்ன கருமானவர்களே, நான் சொல்றதை கேளுங்க. மல்கியா 3:6 சொல்லும் பொழுது அவர் சொன்னாரு, நான் கர்த்தர் நான் மாறாத. We have an unchangeable God. நமக்கு மாறும் உலகில நமக்கு ஒரு மாறாத தேவன் உண்டு. எபிரேயர் 13:8 சொல்லப்பட்டது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதன்னு சொல்லி. ஆகவே அன்றைக்கு இருந்த அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு வருகிறார். அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் இவன் கர்த்தரை நம்பியிருந்தபடியால் ஆண்டவர் ஆச்சரியமாக ஒரு தூதனையே அவனுக்காக அனுப்பி அவன் எதிரிகளை அதம் பண்ணினான் சொன்னா பார்க்கிறோமே. இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ற காரியம் என்ன பாருங்க, நாமும் நம்முடைய வாழ்வில் என்ன கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும், அது கண்ணீரும் பாதையாக இருந்தாலும், அது என்ன நெருக்கடியா இருந்தாலும், எந்த சூழ்நிலை நாம கர்த்தரை நம்புகிறோம் பாருங்க, அப்படிப்பட்ட மனுஷனை தேவன் நிச்சயமாக விடுதலை ஆக்குவார். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு தேவன நிச்சயமாக உதவி செய்வார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் மாறாத தேவன். ஆகவே நான் உங்களை சொல்லுவேன், இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையில் இந்த தேவனுடைய சன்னிதானத்திற்கு தேவனுடைய ஊழியக்கார நான் சொல்றேன், ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் போகிற பாதை கடினமாக இருக்கலாம், அல்லது இன்றைக்கு உங்களை சுத்தி பல நெருக்கடிகள் இருக்கலாம், என்ன செய்யணும் தெரியும். ஆனா நான் உங்களை சொல்லுவேன், இந்த சூழ்நிலும் கர்த்தரை நம்பு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும், உதவி வரும். ஆகவே எந்த சூழ்நிலும் ஆண்டவர் நம்பு, கர்த்தரை நம்பு. பணத்தையோ பொருளையோ மனுஷரையோ சூழ்நிலைகளையோ நாம் நம்பிடக்கூடாது. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். நம்மை ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார் ஆண்டவர் இயேசு. நான் கேட்கிறேன், வேறு யாராவது இந்த உலகத்தில் இப்படியான வார்த்தைகளை சொன்னதுண்டோ? வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று யாராவது இந்த உலகத்தில் எவராவது அப்படி வார்த்தைகள் சொன்னதுண்டோ? இல்லை. அவன் நம்முடைய எல்லாமே அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல், எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார், நம்மை மீட்க வல்லவராக இருக்கிறார், நம்மை விடுதலையாக்க வல்லவர். ஆகவே நாம் இருக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் ஆண்டவரை நம்பும் பொழுது கர்த்தர் நாம் அவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கை நிமித்தம் நம்ம வெட்கப்பட விடமாட்டார், வெட்கப்பட விடமாட்டார். எனக்கு அறிமானவர்களே, என்னோட அனுபவத்தில் நான் பார்த்திருக்கேன், கர்த்தருக்கு முன்னா சொன்ன கவனிங்க, நம்ம நெருக்கடியான சூழ்நிலும் கர்த்தரை நாம நம்புவமாக இருந்தால் நாம் வெட்கப்பட ஆண்டு. ஆனால் தேவனுடைய கருத்துக்குள்ள நாம் அடங்கி இருக்கணும், தேவ வழிகளுக்குள்ள நாம் இருக்கணும், சத்தியத்துக்குள்ள நாம் இருந்து கர்த்தரை நாம் நம்பிக்கையாக இருப்பமா இருந்தால் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற தேவனுடைய ஊழியக்கார நான் நான் சொல்லுவேன், உனக்கு வெட்டி ஆண்டு தருவார், உனக்கு ஒரு விடுதலை தருவார். எப்படி என்று தெரியாது. சில வேளை நாம யோசிப்போம், இந்த சூழ்நிலையில எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும், ஏதாவது நன்மை உண்டாகும், அப்படி நாம யோசிப்போம். ஏன்னா நம்முடைய புத்திக்கு ஏற்றபடி மனுஷ புத்தி லிமிட் உள்ளது, இது எல்லை உள்ளது. இதை யோசிக்கும் பொழுது நமக்கு வழி தெரியாமல். ஆனா தேவனோ வழிகள் மனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வழியில ஆறுகளையும் உண்டாக்கிற தேவன். ஆகவே என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆகவே எப்பக்கம் எதிரிகளால் சூழப்பட்டிருந்தாலும் அதன் மத்தியிலும் ஆண்டவர் தூதனை மேலே இருந்து அனுப்பி அசையுடைய பாதத்தை அதம் பண்ணி அவனுக்கு விடுதலை கூட. காரணம் என்ன தெரியுமோ? அவன் தேவன் மேலே வச்ச நம்பிக்கை. ஆக வேண்டிய காரியமான பிள்ளைகளை, நாம சூழ்நிலைகளை பார்த்து சொந்து போகாம, வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து அதைரியப்பட்டு போகாம, அவவிசுவாசம் கொள்ளாம நம்ம கர்த்தரை நம்ம நம்பவும் இருந்தால் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அற்புதம் செய்வார், விடுதலை தருவார், நம்மை வாழ வைப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது என்ன தெரியுமோ? அடுத்ததாக நாம் அவருடைய எழுப்புதல் காலத்தில் நம்ம பார்க்க ஒரு காரியம் என்ற, வியாதிப்பட்டு மரணத்தின் விளிம்புக்கு போனாலும் விசுவாசித்து ஜபித்து வெற்றியாண்டார். இதை குறித்து நாம 2 ராஜாக்கள் 20:1-5 படித்தோம். 2 ராஜாக்கள் 20:1-5 பார்த்தா ஆண்டு சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டு உன்னை குணமாக்குவேன். ஏன்னா ஆண்டு சொன்னாரு அது நல்லா இருக்கும், உனக்கு உன்ட காலம் நிறைவேறுது, ஆகவே நீ மறிக்க போறாய், உன் காரியங்களை ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொன்னார். அப்ப நான் யோசிச்சேன், கொஞ்சம் கவனிங்க, எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு மரணம் இருக்குது இல்ல. ஆனா இந்த மனுஷனுக்கு, இந்த ராஜாவுக்கு மாத்திரம் ஆண்டவர் சொல்றாரு, உன் நாட்கள் நிறைவேறுது, நீ மறிக்க போறாய், அது காரியங்களை ஒழுங்குபடுத்து. ஆண்டவர் வந்து அவனை சொல்ற காரணம் என்ன? காரணம் என்ன? அவன் தேவன் மேல வைத்த நம்பிக்கை, ஆண்டவரோடு வாழ்ந்த வாழ்க்கை. ஆண்டவர் அவனுக்கு சொல்ற இதை கேட்டபோது இவன் என்ன செஞ்சான்? இவன் ஆளாத்திக்கிட்டான், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக மன உத்தமம் பாஜிப்பது நேரம், நான் உமக்கு முன்பாக மன உத்தமமாக நடந்தேன் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் சோ என்று அழுகிறார். திரும்பி சிவர் பக்கமாக திரும்பி அழுகிறான். படுத்தபடி கேட்கிற போன தீர்க்கதரிசி ஏசாயா அவன் வீட்டிலிருந்து நடுமுத்தத்தில் வரைக்கல திரும்பி ஆண்டவர் சொல்றாரு, போய் சொல்லு என் தாசனாகி எசேக்கியாவுக்கு போய் சொல்லு உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கேட்டு கண்டு உன்னை நான் குணமாக்கும். ஐ வில் ஹீல் யூ. நீ ஜெபம் பண்ணாய் பாரு, நீ அழுதாய் பாரு, நீ எனக்கு முன்பாக நடந்தது உத்தமமாக இருந்த உண்மை பாரு. ஆகவே உன் கண்ணீரை பார்த்து உன் ஜெபத்தை கேட்டு உன்னை நான் குணமாக்குவேன். எவ்வளவு காலத்துக்கு? 15 இயர்ஸ், 15 வருஷம் ஒரு வாழ்க்கையில நான் கூட்டுறேன். வாழ்க்கையை கூட்டவும் குறைக்கவும் உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரால் முடியும் என்பதை நீ நானும் மறந்துடக்கூடாது. பாரு, விஞ்ஞானத்தினால முடியாது, பட் தேவன் ஒருவராக தான் வாழ்க்கையை கூட்டவும் குறைக்கவும் முடியும். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். அழுதா ஆண்டவரத்தில் ஜெபித்தா, சாக போற நேரத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆனாலும் அவன் விசுவாசத்தோடு ஜெபித்தா, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் மன உத்தமமாக நடந்தேன், கர்த்தாவை நினைந்தேன். ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவர் கண்ணீரை பார்த்த போது மனம் முருகிது. இந்த உலகத்தில் இயேசு மாமிசத்தில் இருந்த நாட்களிலே அவரை குறித்து சொல்லப்பட்டு மனதுருகினார். எங்கெல்லாம் இயேசு மனதுருகினார் என்ற ஒரு வார்த்தை நீங்க பாத்தீங்களோ அதுக்கு அங்கே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும். அவர் மனதிற்கும் உள்ள ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். ஏதோ எனக்கு வல்லமை இருக்கின்ற இயேசு இந்த உலகத்தில் அற்புதம் செய்யல, என்னால கூடும் என்னால முடியும் இயேசு அற்புதம் செய்யல. வியாதிசைகளை பார்த்து மனதுருக்கம் என்ன தெரியுமா, அடுத்த பிரச்சனை அப்படியே என் பிரச்சனை போல நான் ஃபீல் பண்றேன் பாரு, கட்டி மனதுருக்கம். சில பேருக்குள்ள அந்த மனதுருக்கம் வாரது கஷ்டம் தான். ஆனா மனதுருக்கம் இன்றைக்கு ஒரு வியாதியா இருக்கு வச்சுக்கொள்ளுங்க, அவர் அந்த வியாதியா நேரத்தில் எப்படி வேதனைப்படுறாரு, என்னெல்லாம் யோசிக்கிறார், என்னெல்லாம் கவலைப்படுறாரு பாருங்க. அதே பாரம் கவலை எனக்குள்ள வருது பாருங்க, அதுக்கு பேர் மனதுருக்கம். இப்ப 500 விதவை அவள் அழுதுட்டு போறாள், அழுது போக ஒரே அவள் கைம்பன், அவனுக்கு ஒரே மகன். ஆண்டவர் அவளை பார்த்து மனதுருகி அழாது என்று கிட்ட போய் பாடிவிட்டாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த 500 விதவையின கண்ணீர் அவருடைய இருதயத்தின் வேதனையை அப்படி ஆண்டவர் இயேசு அனுபவித்தபடியால் அவளே மனதுருகினார், அழாது என்றார். கண்ணீரை நான் துடைப்பேன். கரிமான தேவனுடைய பிள்ளைகளை, கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, உன் கண்ணீரை கண்டு உன் விண்ணப்பத்தை கேட்டு உடனே நான் குணமாக்குவேன். 15 ஆண்டுகள் அவனுக்கு கூட்டிக் கொடுத்த அவன் விசுவாசத்தை ஜெபித்துவன். கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் நம்முடைய வாழ்விலே விசுவாசத்தை ஜெபிப்போமாக இருந்தார், அதுவே எழுப்பதற்கு ஒரு பெரிய அடையாளமாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். படிக்க போறேன் ஒரு குறிப்பிட தெரியுமா, இந்த 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 எசேக்கியா செய்த இன்னொரு வேலை என்ன தெரியுமா, சாலமோன் எழுதின நீதிமொழிகள் பலதை இவன் தொகுத்து அதை வகையேற்ற இவன் தான் காரியம் காரணம். சாலமோன் எழுதின நீதிமொழிகளை தொகுத்து எழுத வழிவகுத்தவன் இந்த இசைக்கியா. இந்த இந்த குறிப்பை நீங்க இசைக்கியா சரித்திரத்தை பார்க்க முடியாது. இப்ப நீதிமொழிகள் 25 முதலாம் வசனத்துக்கு போட்டீங்கன்னா இதை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ சலமோன் சொன்ன நீதிமொழிகளை இவன் தான் அவன் தேவன் மேல வைத்த அந்த நம்பிக்கை நிமித்தம் அவைகளை தொகுத்து வகுத்து எழுத அவன் காரணமாக இருந்தார். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நான் மேலுக்கு சொன்னதெல்லாம் பிளஸ் பாயிண்ட். இப்ப கடைசியாக சொல்லப்போற ஒரு காரியம் என்ன தெரியுமா, கடைசி காலத்துல இவரை கூட சில மாற்றங்கள் ஏற்பட்டு பல வெற்றிகள் இவருடைய வாழ்வில், சுத்திலும் இருக்கிற எல்லா ராஜாக்களும் அவருடைய காணிக்கை கொண்டு வராங்க. அவன் பிடித்த பேர் எல்லாம் யுத்தம் பண்ணி வெற்றி பெற்றார். அசிரியர்களே பாதங்கள் பாளையத்தை ஆண்டோடத்தில் மன்றாடி அதம் பண்ணினான். வெற்றி மேல வெற்றி பட்டது மட்டுமில்லை, இவன் ஒரு வேளாண்மை பெரியனாகவும் இருந்திருக்கிறான். பெரிய குளங்களை எல்லாம் வெட்டி தண்ணீர் எல்லாம் விரும்புகிற இடத்துக்கு, என்ன நதியில தண்ணீர் எல்லாம் விரும்புகிற இடங்களுக்கு எதையெல்லாம் அவன் செய்தானோ அதையெல்லாம் கர்த்தர் வாய்க்கு பண்ணினார், அனுகூலமாக இருந்தனும் அவனை குறித்து சொல்லப்பட்டது. சோ இவையெல்லாம் இப்படி இருந்தபடியால் கடைசி என்ன தெரியுமோ, கடைசி நாட்களிலே இவன் மனம் மட்டிமாயிட்டான். சோ இந்த இப்ப ஆகவே கத்தர் அவனை கை அவனுடைய மனதில் இருக்கிற எல்லாவற்றையும் அறிவிறதுக்காக கத்தர் அவனை கைவிட்டார் என்று சொல்லப்பட்டது. அப்ப ராஜாக்கள் இந்த காரியம் சொல்லப்படல, பட் 4 இந்த காரியம் சொல்லப்படுது. அப்ப எனக்கு ஒரு கேள்வி என்னடா, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நீ ஏன் இப்படி ஆண்டவரை கைவிடு என்று சொல்லி எனக்கு கேள்வி. அதுக்கு பிற்பாடுதான் 4 படிக்கப்பட்டு தான் எனக்கு புரியுது. ஆண்டவர் என்ன தெரியுமோ, தேவனுடைய மனுஷன் தான்,
ஆனா கடைசி நாட்கள்ல மனம் வேட்டுமையானபடியால் தேவன் அவருடைய மனதில் இருக்கிறதான் தெரிஞ்சு கொள்ள அவனை கைவிட்டான்னு சொல்லப்படும். இந்த காரியங்களை நீங்க ரெண்டு நாளாகவும் 32 அதிகாரம் 25-26 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் தேவன் தனக்கு செய்த காரியங்களுக்கு விரோதமாக மனம் வேட்டுமையான போது என்ன நடந்திருக்கிறது? தேவன் அவனை கைவிட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு முப்பாடு ஆண்டு சொன்னாரு, கற்ப பிறப்பாரு சிலர் பாபிலோன்ல அடிமைகளாக இருப்பார். நல்லா நல்லதான், ஆனா கடைசியில அவன் மனம் வேட்டுமையான. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளை நம்ம வாசிப்புமாக இருந்தால் 16 அதிகாரம் 18 வசனம் சொல்றது, விடுதலுக்கு முன்பானது மனம் நீதிமொழி அதுக்கு படிங்க. 16-18 நீதிமொழிகள் இதை பார்த்து நான் முடிப்போம். 16-18 நீதிமொழிகள் 16-18
அழிவுக்கு முன்னானது அகந்தை.
எல்லாரும் படிக்க முடிக்கிறது. அழிவுக்கு முன்னானது
அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனம் வேட்டுமை.
சரி, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்பானது மனம் வேட்டுமை. சோ இந்த ராஜா முடிவு காலத்துல அவன் தேவனை விட்டு போயிட்டான். என்ன தெரியுமா? அவனுக்குள்ள ஏற்பட்ட மனம் வேட்டுமை. உசியான்கிற ராஜாவை பாருங்க, அவனுக்குள்ள ஏற்பட்ட மனம் வேட்டுமையினால் குஷ்டரோகியாகி காலம் முழுவதும் ஒரு ரூம்ல ஒரு அறையில அவன் தனித்து விடப்பட்டான்னு சொல்லி நான் பாக்குறோம். எனக்கு அருமானவர்களே, மனம் வேட்டுமை என்கின்றது மிக பயங்கரமான ஒரு பாவம். இந்த மனம் வேட்டுமை பல காரியங்களை செய்யும். இதை குறித்து விவரிக்க இப்ப நமக்கு நேரம் இல்லை. ஆனால் ஒன்று நாம கவனிக்க வேண்டியது, நமக்குள்ள தேவனுக்கு முன்பாக திறந்த மனதோடு ஏதாவது ஒரு காரியத்துல நான் மனம் வேட்டுமையாக இருக்கிறேனா என்பதை நாம கொஞ்சம் கவனித்து பார்த்து தேவ வசனத்தின் வெளிச்சத்துல நம்மை நாம் சரிப்படுத்திக் கொண்டு வரணுமா சொன்னா அது நமக்கு பெரிய உதவியா இருக்கும், எழுப்பதற்கு தடை இல்லாம இருக்கும். நம்ம எல்லாரும் ஆண்டவர் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம எல்லாரும் நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் என்று விரும்புகிறார். நம்ம எல்லாரும் தன்னுடைய சித்தத்தின்படி இருக்கணும் விரும்புகிறார். நம்ம எல்லாரும் தன்னுடைய வாத்தின்படி வாழ வேண்டும் என்று ஒருவராவது கட்டுப்படுது அவருக்கு சித்தம் இல்லை. ஏனென்றால் உங்களை மென்னையும் ரத்தத்தை சிந்தி மேட்டிருக்கிறார். ரத்தத்தை சிந்தி மட்டும் ரத்தத்துக்கு கிரயமாக கொள்ளப்பட்டீர்கள். ஆகவே ஆண்டவர் தன் ரத்தத்தை கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். விலைக்கு கிரயமாக ரத்தத்தை கொடுத்து நம்ம வாங்கி நம்ம எல்லாரும் ஆண்டவர் இயேசுவுக்கு சொந்தம். ஒருவராவது பின்வாங்கி போயிடக்கூடாது, ஆண்டவர் வழி விட்டு போயிடக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாரும் பிரவசிக்கணும் என்று ஆண்டவர். ஆகவே நம்முடைய வாழ்வில் ஒரு எழுப்பதல் உண்டாக வேண்டும். எழுப்பது என்பது தேவனை தேடுகிற உணர்வு, நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிற ஒரு பேரவா. கர்த்தருக்காக வாழ வேண்டும், ஆண்டவருக்காக வாழ வேண்டும், கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், ஜெபிக்கணும், துதிக்கணும், கொடுக்கணும், வேத படிக்கணும், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லணும். இந்த உணர்வுகள் நமக்குள்ள எழும்புகிறது எழுப்புதலின் அடிப்படையில் தான். இது மறுபக்கம். ஆகவே என்ன கருமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம கவனிச்சு கொள்வோம். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் எழுப்புதல் அவசியம். நமக்குள்ளே இருக்கிற எழுப்புதல் மற்றவர்களுக்குள்ளேயும் கடந்து செல்வதாக ஆண்டவருடைய நாமத்துக்கு பயமுண்டாட்டு. ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் எழுதி நிற்போம்.